ගරු වෛද්‍ය සෙල්ලතම්බි තිලකනාදන් මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 9ක කාලයක් ලැබෙනවා.
ගෞරව සභෙකි තලමිදාංගම් උරුපිනර් අවர்களே, இன்றைய தினம் ஏற்றுமதி இறக்குமதி சட்டமூலத்திலே திருத்தத்தை கொண்டு வருவதற்கான சட்டமூலத்திலே இன்றைக்கு உரையாற்றுவதற்கு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். காரணம், இலங்கை நாடானது இரட்டை பற்றாக்குறை நிலவுகின்ற நாடு. அதாவது பாதீட்டிலும் பற்றாக்குறை நிலவுகின்றது, செண்மதி நிலுவையிலும் பற்றாக்குறை நிலவுகின்றது. அதாவது பாதீட்டில் ஏற்பட்ட பற்றாக்குறையை நிலவுவதற்காக எமது அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. உள்நாட்டிலே வரி செலுத்தாமல் தப்பி வாழ்ந்த பலரை பல சட்டமூலங்களை கொண்டு வந்ததன் மூலம் அவர்களிடமிருந்து இருக்கின்ற அந்த கருப்பு பணத்தை பெற்றுக் கொள்வதற்கான கடந்த வாரம் அந்த சட்டமூலத்தை கொண்டு வந்திருந்தோம். அதேபோல் செண்மதி நிலுவையை நாங்கள் குறைவாக உள்ள செண்மதி நிலுவையை உயர்த்துவதற்காக இன்றைய தினம் இந்த சட்டமூலத்தை நாங்கள் இங்கே முன்வைத்திருக்கின்றோம். காரணம், இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பல்வேறு உலோகப் பொருட்கள் கடந்த காலத்திலே நான் நினைக்கின்றேன், எமது யுத்தத்தின் பின்னர் எமது வன்னி பிரதேசத்திலே காணப்பட்ட உலோகங்கள், அதாவது இரும்பு, பித்தளை, அலுமினியம் போன்ற உலோகங்கள் எல்லாம் எவ்வாறு அந்த பிரதேசத்திலிருந்து எடுத்துச் செல்லப்பட்டது என்பதை மக்கள் கண்கூடாக கண்டிருந்தார்கள். இவையெல்லாம் ஒரு குறைந்த விலையிலே கொள்வனவு செய்யப்பட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. இதன் மூலம் எமது நாட்டிலேயே இருக்கின்ற பல்வேறு கைத்தொழில் துறைக்கு தேவையான இந்த உலோகங்களை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. இதற்காகத்தான் நாங்கள் இவ்வாறான சட்டமூலத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். ஆகவே 2020 இலங்கையிலிருந்து உலோகங்களை ஏற்றுமதி செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. அவ்வாறு இருந்த போதிலும் பல்வேறு விதமான சட்டவிரோத முறையினால் இலங்கையிலே இருக்கின்ற உலோகங்களை பலர் வெவ்வேறு HS குறியீட்டின் மூலம் பாவித்து அவர்கள் ஏற்றுமதி செய்திருந்தார்கள். இவ்வாறான சட்டவிரோத ஏற்றுமதியை நிறுத்துவதற்காக எமது அரசாங்கம் இந்த சட்டமூலத்தை கொண்டு வந்திருக்கின்றது. ஆகவே இதுபோன்று, அதாவது குறிப்பிட்டு சொல்ல போனால், எமது நாட்டுக்கு தற்போது குறைந்த விலையிலிருந்து கொள்வனவு செய்யப்பட்டு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட உலோகங்கள் தற்போது அதிகூடிய விலையிலேயே இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டு வருகின்றது. குறிப்பிட்டு சொல்ல போனால், இரும்பானது வெளிநாட்டிலிருந்து தற்போது கட்டுமான பணிகளுக்காக தேவையான பெருமளவு இரும்பானது இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டு வருகின்றது. கடந்த வருடமும் பெருமளவு இரும்பானது, அதாவது 634 மில்லியன் US டாலர்ஸ் பெறுமதியான இரும்பானது இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டது. இதன் மூலம் எமது நாட்டில் உள்ள அந்நிய செலாவணி இல்லாது சென்று போயிருக்கின்றது. ஆகவே நாங்கள் இவ்வாறான பல சட்டங்களை கொண்டு வருவதன் மூலமும் பல நவீன முறைப்படுத்துவதன் மூலமும், அதாவது இலங்கையிலே இல்மனைட் வருடம் ஒன்றுக்கு 90,000 மெட்ரிக் டன் இல்மனைட் ஆனது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. அதனால் 15 மில்லியன் US டாலர்ஸ் ஆனது இலங்கைக்கு அந்நிய செலவாணியாக பெற்றுக்கொள்ள முடிந்தது. ஆனால் தற்போது எமது அரசாங்கம் அந்த ஏற்றுமதி செய்யப்படுகின்ற இல்மனைட்டை நாங்கள் பெருமதி செய்ய பொருளாக மாற்றி, அதாவது டைட்டேனியம் ஒக்சைட்டாக மாற்றி எதிர்வரும் காலத்தில் ஏற்றுமதி செய்வதன் மூலம் நாங்கள் இலங்கைக்கு அந்நிய செலாவணியை கூட்டி இலங்கைக்கு பெற்றுக்கொள்ளுகின்ற அந்நிய செலாவணியையும் கூட்டிக் கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எங்களால் உருவாக்க முடியும். அதேபோல் கிளிநொச்சியிலே பரந்த நிலையில் இருக்கின்ற இரசாயன தொழிற்சாலையானது, அதாவது அந்த பரந்த நிலையில் காணப்படுகின்ற இரசாயன தொழிற்சாலையிலிருந்து சோடியம் ஹைட்ரோக்சைட் ஆனது கடந்த காலங்களிலே உற்பத்தி செய்யப்பட்டது. அதாவது 1980 3,000 மெட்ரிக் டன் சோடியம் ஹைட்ரோக்சைட் உற்பத்தி செய்யப்பட்டது. ஆனால் 1985 பின்னர், அதாவது யுத்த காலத்திலே அந்த தொழிற்சாலையானது மூடப்பட்டதன் பின்னர் தற்போது இலங்கைக்கு 12,000 மெட்ரிக் டன் சோடியம் ஹைட்ரோக்சைட் ஆனது இறக்குமதி செய்யப்படுகின்றது. அதற்காக வருடா வருடம் 6.99 மில்லியன் US டாலர் ஆனது எமது நாட்டிலிருந்து வெளியேறுகின்றது. இதை தடுப்பதற்காக எமது அரசாங்கம் இந்த 2026 ஜனவரி மாதம் கிட்டத்தட்ட 7 பில்லியன் ரூபாய் செலவிலே பரந்த நிலை மீண்டும் அந்த தொழிற்சாலையை ஆரம்பிப்பதற்கு அடிக்கல்லை நாட்டி வைத்துள்ளது. இதன் மூலம் எமது வருடத்துக்கு எமது நாட்டுக்கு 270 மில்லியன் டாலர்ஸ் எமது நாட்டுக்கு வரும் என்பதையும் இந்த தருணத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதேபோல் பல்வேறுபட்ட கைத்தொழிற்சாலைகளை இலங்கையிலே நிறுவுவதன் மூலமாக எமது நாட்டினுடைய பொருளாதாரத்தை நாங்கள் உயர்த்தி கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோல எமது நாட்டிலிருந்து வாகனங்களை இறக்குமதி செய்வது போல எல்சிஐ வெளிநாட்டிலே ஓபன் செய்து அதனூடாக இலங்கையில் உள்ள டொலர்ஸை வெளிநாட்டுக்கு பணத்தூதாக்களுக்காக சட்டவிரோதமாக அனுப்புகின்றார்கள். இவ்வாறு சட்டவிரோதமாக இலங்கையில் இருந்து செல்லுகின்ற தடுப்பதற்காக 2026 ஆம் ஆண்டு 6ஆம் இலக்க சட்டத்தின் மூலம் இந்த பண தூதாக்க அதாவது இலங்கையில் இருந்து செல்லுகின்ற நிதியை கண்காணிப்பதற்காக இந்த சட்ட மூலத்தை உருவாக்கி இருக்கின்றோம். அதே போல எமது நாட்டிலே பல்வேறுபட்ட அபிவிருத்தி திட்டங்கள் எமது அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்படுகின்றது. அண்மையில் கூட நான் நினைக்கின்றேன் திட்வாவினால் பாதிக்கப்பட்ட எமது முல்லைத்தீவு மாவட்ட மக்களுக்காக தலா ஒரு குடும்பத்துக்கு 50 லட்சம் ரூபாய் வீதம் 2069 குடும்பத்துக்கு எமது அரசாங்கத்தினால் வீடு கட்டுவதற்காக உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. கடந்த காலங்களிலே கூடுதலாக அமைக்கப்பட்ட வீடுகள் வெளிநாட்டு நிதி உதவி இருந்தால் அமைக்கப்பட்டன. ஆனால் எமது அரசாங்கத்திலே வருகின்ற நிதியின் மூலம் அதாவது எமது நாட்டிலே வருகின்ற அந்த வரிப்பணத்தின் மூலமும் ஏனைய உற்பத்தியின் மூலமும் வருகின்ற பணத்தை பாவித்து எமது நாட்டிலுடைய பல்வேறு அபிவிருத்திகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் தான் எமது முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு இவ்வாறான அபிவிருத்திகளை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. காரணம், முல்லைத்தீவு மாவட்டமானது கடந்த யுத்த காலத்திலே பல்வேறு அழிவுகளை சந்தித்து உயிர் இழப்புகளை சந்தித்த மக்களாக இருக்கின்றனர். அதே போல எமது வன்னி மாவட்டத்திலே பல்வேறுபட்ட அபிவிருத்திகளை எமது அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது. அதேபோல் வருகின்ற வருடம் கொக்குழாய் பாலமானது அமைக்க அதாவது ஆரம்ப பணியானது மேற்கொள்ளப்பட உள்ளது. இதன் மூலம் நாம் எமது வடக்கு மாகாணத்தையும் கிழக்கு மாகாணத்தையும் நாங்கள் இணைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நாங்கள் பெறுகின்றோம். ஆகவே எமது அரசாங்கம் பல்வேறுபட்ட ரீதியிலே எமது வடக்கு வாழ்ந்த மக்களுக்கு பல்வேறுபட்ட உதவிகளையும் அவர்களுடைய பொருளாதாரத்தையும் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தையும் உயர்த்துவதற்கு பல்வேறு முனைப்புகளை மேற்கொண்டு வருகின்றன என்பதை நான் இந்த தருணத்திலே கூறி இந்த உரையை நான் நிறைவேற்றுகின்றேன். நன்றி.